ஈழத்துக்கு இளைக்கரை ஒரு வரலாற்று பார்வை.
எழுத்தாளர் விவேகானந்த ராஜா துலாஞ்சனன்.
கீழைக்கரைக்கான எழுத்து சான்றுகள். தமிழ் இலக்கியங்கள். இலங்கையில் எழுந்த தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் கீழைக்கரையின் வரலாறு பண்பாடு பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன. அவற்றில் யாழ்ப்பாண வைபவ மாலை, வையா பாடல், கைலாய மாலை, கோணேசர் கல்வெட்டு, கைலாச புராணம், திரிகோணாசல புராணம், மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம், நாடுகாட்டு பரவணி என்பன முக்கியமானவை. இவற்றோடு எழுந்த பெரிய வளமை பத்ததி, குளக்கோட்டன் கம்பசாத்திரம், ராசமுறை ஆகிய நூல்கள் இன்று கிடைக்கப்பெறவில்லை. இலங்கையின் தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் மொழிநடை அடிப்படையிலும் பேசுபொருள் அடிப்படையிலும் 16 நூற்றாண்டுக்கு முற்படாதவை என்பது ஆய்வாளர் துணிவு. எனவே இவற்றை மிக பழைய சம்பவங்களுக்கான உண்மை வரலாற்று தொகுப்பாக கொண்டு ஆராய்வது சிரமம். இலங்கையில் கிடைத்த இலக்கியங்களில் வையா பாடல், கைலாய மாலை, யாழ்ப்பாண வைபவ மாலை என்பன வட இலங்கையில் உருவானவை. கைலாச புராணம், கோணேசர் கல்வெட்டு, திருகோணாசல புராணம் என்பன திருகோணமலையில் தோன்றியவை. மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம், நாடுகாட்டு பரவணி என்பன மட்டக்களப்பு பிரதேசத்தில் தோன்றியவை. இந்நூல்களில் கைலாய மாலையில் கீழைக்கரை பற்றிய நேரடியான குறிப்புகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. ஏனைய இலக்கியங்களை பார்ப்போம். வட இலங்கை இலக்கியங்கள். வையா பாடல். இன்று கிடைக்கும் வட இலங்கை இலக்கியங்களில் மிக பழையதாக கருதப்படுவது வையா பாடல். இப்பெயர் அதன் ஆசிரியரான வையாபுரி புலவர் பெயரால் உண்டானது. இந்நூலுக்கு நூலாசிரியர் சூட்டிய பெயர் இலங்கை மண்டல காதை என்பதாகும். வையா பாடலில் உள்ள அகச்சான்றை கொண்டு வையாபுரி புலவர் யாழ்ப்பாண அரசனான முதலாம் சங்கிலிக்கும் பரராசசேகரனுக்கும் சமகாலத்தில் வாழ்ந்தவர் என்பர். பொதுவாக இந்நூல் முதலாம் சங்கிலியின் காலத்தில் எழுந்தது என்றும் 17 நூற்றாண்டின் இறுதியில் இன்றுள்ள வடிவத்தை அடைந்தது என்றும் கொள்வதுண்டு. உக்கிரசிங்க சேனனுக்கும் மாருத பிறவைக்கும் மகனான சிங்கமன்னன் காலத்தில் 60 வன்னியர்கள் வன்னி நாட்டிலும் திருக்கோணமலை பகுதியிலும் குடியேறியதாக பாடுகிறது வையா பாடல். 60 ஒருவன் கண்டியில் திசையாக அமர்ந்ததும் மாமுகன் என்பவன் வெறுகல் தம்பலக்கமம் என்பவற்றுக்கு அதிபதியானதும் கொட்டியாரத்தை சுபதிட்டன் என்பவன் ஆண்டதும் கூறப்படுகிறது. 60 வன்னியரில் 54 ராட்சதருடனான போரில் இறந்துவிட்டனர். வையா பாடல் சொல்லும் கதையை ஒரு தொன்மமாகவே காண முடியும். உதாரணமாக வெறுகல் கொட்டியாரத்தின் தென்பகுதி தம்பலகாமம் கொட்டியாரத்துக்கு சமாந்தரமாக மேற்கே நிலவிய ஒரு நிர்வாக பிரிவு. வன்னியிலும் திருக்கோணமலை பகுதியிலும் வெவ்வேறு காலப்பகுதியில் இடம்பெற்ற வன்னிய குடியேற்றங்கள் பற்றிய பழங்கதைகளை நினைவு கூர்ந்து பிற்காலத்தில் வையா பாடல் பாடப்பட்டதென்றே கொள்ள வேண்டும். யாழ்ப்பாண வைபவ மாலை. யாழ்ப்பாண வைபவ மாலையானது 17 நூற்றாண்டில் மயில்வாகன புலவரால் எழுதப்பட்டது. யாழ்ப்பாணத்தின் வரலாற்றை உரைநடை வடிவிலும் செய்யுள் வடிவிலும் பாடுகின்ற இவ்விலக்கியம் மக்கரூன் எனும் ஒல்லாந்து ஆளுநரின் காலத்தில் பாடப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்நூலை எழுதுவதற்கு வையா பாடல், கைலாய மாலை உள்ளிட்ட நூல்கள் உசாத்துணையாக இருந்தன என்று குறிப்புள்ளதால் இந்நூல் அவற்றுக்கு காலத்தால் பிற்பட்டது. யாழ்ப்பாண வைபவ மாலையில் கீழைக்கரை பற்றிய இரு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவது, கண்டியை ஆண்ட பாண்டு மகாராசன் காலத்தில் கீரிமலைக்கு சமீபமாயிருந்த கரைத்துறைகளில் சிங்களவர் முக்குக வலைஞரை கொண்டு மீன்பிடித்து உணவளித்து கண்டி முதலிய நாடுகளுக்கு வியாபாரம் செய்து வந்தார்கள். உசுமன், சேந்தன் முதலிய முக்குவ தலைவர்கள் மீன்பிடித்து வருகையில் முக்குகர்கள் சிவாலயங்களில் தங்கி தீர்த்த கிணறுகளில் நீரெடுத்து மீன் காய வைத்து வந்தார்கள். அதனால் பிராமணர்கள் சிவாலயங்களை பூட்டிவிட்டு விலகினார்கள். அதனால் பாண்டு நியாய விசாரணை செய்து முக்குகரை அங்கிருந்து அகற்றினான். அவர்கள் மட்டக்களப்புக்கு போய் பானகை, வலையுறவு ஆகிய இடங்களில் குடியேறினார்கள். வடபுலத்திலிருந்து அல்லது தமிழகத்திலிருந்து முக்குவர் வந்ததும் அவர்கள் திமிழருடன் முரண்பட்டதும் மேற்காசிய மற்றும் இந்திய முஸ்லிம்களின் வம்சாவளியினரான பட்டாணியருடன் நல்லுறவு கொண்டிருந்ததும் கீழைக்கரையிலும் பல்வேறு தொன்மங்களாக நீடித்து வருகின்றன. ஆனால் முக்குவர் நெய்தல் சமூகமாகவன்றி வேளாண் குடியினராகவே கீழைக்கரையில் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். மட்டக்களப்பு பூர்வ சரித்திரத்தில் முக்குவர் என்பது ஒற்றை சமூகமாகவன்றி முக்குகர், முக்குவர், முக்கியர் என்ற பல்வேறு குலங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முக்குவர் மாத்திரமன்றி இன்றுள்ள வேளாளர், குருகுலம், சீர்பாதர் உள்ளிட்ட கீழைக்கரை சமூகங்கள் யாவும் பல்வேறு குலக்கலப்புகளால் உருவானவை என்பதற்கு அங்குள்ள சமூக உட்பிரிவுகளான குடிகளின் பெயர்கள் ஆதாரமாகின்றன. அப்படி புலம்பெயர்ந்த ஒரு கதையாகவே கீரிமலை கரைதுறை வலைஞர்கள் பாடகைக்கும் வலையிறவுக்கும் சென்ற வைபவ மாலை கதையையும் நோக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு, பரங்கியர் நல்லூர் கீரிமலை கோவில்களை இடித்த காலத்தில் கந்தசுவாமி கோவிலில் பணிவிடைக்காரனாயிருந்த பண்டாரம் என்பவன் ஆலயங்களை குறித்த சம்பவங்களும் ஒழுங்கு திட்டங்களும் அடங்கிய செப்பு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு மட்டக்களப்புக்கு ஓடினான். இதே கதை ஒரு சிறு மாறுதல்களுடன் கீழைக்கரையில் வழங்கி வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் பரங்கியரின் அடாவடி பெருகுவதை கண்ட ஒத்துக்குடா கந்தப்பர் என்பவர் ஏழு கண்ணகி சிலைகளையும் ஏழு நாடார் குடும்பங்களையும் ஏழு கோவில் ஊழிய கோவிய குடும்பங்களையும் மூன்று நம்பி குடும்பங்களையும் வைரவ விக்கிரத்தையும் எடுத்துக்கொண்டு தன் மகள் மற்றும் சகோதரியருடன் மட்டக்களப்புக்கு குடிவந்தார். போர்த்துக்கேயர் யாழ்ப்பாண அரசை ஆக்கிரமித்த காலத்தில் இலங்கையில் போர்த்துக்கேயருக்கு எதிரான வலுவான அரசாக விளங்கியது கண்டியரசு மாத்திரமே. எனவே கண்டியரசின் கீழ் விளங்கிய மட்டக்களப்பை யாழ்ப்பாணத்தவர் பாதுகாப்பான இடமாக கருதியிருக்க கூடும். முதலாம் விமல தர்மசூரிய மன்னன் காலத்தில் வடக்கு கிழக்கில் நிலவிய யாழ்ப்பாணம், கொட்டியாரம், மட்டக்களப்பு, பழுகாமம் ஆகிய தமிழ் அரசுகள் சில சிங்கள சிற்றரசுகளுடன் இணைந்து 1594 போர்த்துக்கேயரை எதிர்க்க கண்டியுடன் படை கூட்டணி அமைத்ததை ஒரு ஐரோப்பிய குறிப்பு சொல்கிறது. இது எவ்வாறாயினும் வடக்குக்கும் கிழக்குக்கும் நெடுநாளாகவே பண்பாட்டு ரீதியில் நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது என்பதற்கு யாழ்ப்பாண வைபவ மாலையில் உள்ள இரு குறிப்புகளும் ஆதாரமாகின்றன. திருகோணமலை இலக்கியங்கள். கைலாச புராணம். இலங்கையின் தமிழ் வரலாற்று இலக்கியங்களிலும் தலபுராண இலக்கியங்களிலும் மிக பழையது கைலாச புராணம் ஆகும். பொது வழக்கில் இது இன்று தட்சிண கைலாய புராணம் என்றே அழைக்கப்படுகிறது. இப்புராணம் யாழ்ப்பாணத்தின் ஆரிய சக்கரவர்த்திகளில் ஒருவனான சிகராச சிகரனால் பாடப்பட்டதென்றும் அவன் 14 நடுப்பகுதியில் வாழ்ந்தவன் என்றும் அவனே சிகராச சிகரம் மாலை எனும் சோதிட நூல், சிகராச சிகரம் எனும் வைத்திய நூல் என்பவற்றில் புகழப்படுபவன் என்றும் விரிவாக ஆராய்ந்து நிறுவுகிறார் பேராசிரியர் சி. பத்மநாதன். கைலாச புராணத்தில் வருகின்ற குளக்கோட்டன், கஜபாகு ஆகிய மன்னர்கள் பற்றிய செய்திகள் சிங்கள பாலி இலக்கியங்களின் பின்னணியில் கீழைக்கரை வரலாற்றோடு இணைத்து ஆராயத்தக்கவை. குளக்கோட்டன் கந்தளாய் குளத்தை புதிதாக அமைக்கவில்லை, திருத்தி அமைத்தான் என்று கைலாச புராணம் கூறும் செய்தி ஊன்றி நோக்கத்தக்க குறிப்பாகும். கோணேசர் கல்வெட்டு. இது இலங்கையில் தோன்றிய கல்வெட்டு எனும் இலக்கிய மரபில் உருவான முதல் நூலாக கருதப்படுகிறது. உரைநடையும் செய்யுளும் கலந்தே காணப்படும் இந்நூல் கைலாச புராணத்தையும் ஏனைய மரபுகளையும் பின்பற்றி 17 எழுந்தது என்று ஊகிப்பார் சி. பத்மநாதன். பெரும்பாலும் திருக்கோணேச்சரம் இடித்தளிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தம்பலகாமத்தில் ஆதி கோணேச்சரம் அமைக்கப்பட்ட பின்னரே இக்கோணேசர் கல்வெட்டு பாடப்பட்டிருக்க வேண்டும். கோணேசர் கல்வெட்டிலும் குளக்கோட்டன் கல்வெட்டு கவிராச வரோதியினால் பாடப்பட்டதென்றும் கயவாகு கல்வெட்டும் உரைநடையில் அமைந்த பகுதியும் பின்னாளில் வேறு சிலரால் எழுதி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஊகிக்கப்படுகிறது. கோணேசர் கல்வெட்டு பல விதங்களில் மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் நூலோடு ஒப்பிட வேண்டியது. அதிலுள்ள குளக்கோட்டன், கசபாகு, மனுநேய கயவாகு, ஆடக சவுந்தரி உள்ளிட்ட மன்னர்களின் தொன்மங்கள் பல்வேறு சமூகங்களின் குடிவரவு, நன்மை தீமைக்கான தொழும்புகள், தானம், வரிப்பத்து என்போரின் கடமைகள் முதலிய பல்வேறு விடயங்கள் கோணேசர் கல்வெட்டு, பூர்வ சரித்திரம் ஆகிய இரு நூல்களிலும் ஒப்பீடு செய்து ஆராய வேண்டிய விடயங்கள். உதாரணமாக இங்கிருந்த கோவில் நிர்வாக முறையை சொல்லலாம். கோணேசர் கல்வெட்டு கூறுவதன்படி திருக்கோணிச்சிரத்தின் நிர்வாகம் குளக்கோட்டு மன்னன் விதித்தபடி இருபாகை முதன்மை, வன்னிபம், தானம், வரிப்பற்று எனும் நான்கு தரப்பார் மூலம் நிகழ்த்தப்பட்டது. இருபாகை முதன்மை என்பது சைவநாயக முதன்மை, வேதநாயக முதன்மை எனும் இரு அந்தனரை குறிக்கும். இவர்கள் முறையே சைவ மற்றும் வைதிக அந்தனர்களாக இருந்திருக்க கூடும். தானம் என்பது மருங்கூரிலிருந்து வந்த 30 குடிகள். இவர்களில் 7 குடிகள் கோணேச்சிர கோவில் கடமைகளில் முதன்மையான இடத்தை வகித்தார்கள். வரிப்பற்று என்பது காரைக்காலிலிருந்து வந்த 21 குடிகள். இவர்கள் தானத்தாருக்கு அடுத்த இடத்தில் கோவிட் கடமைகளை செய்து வந்தார்கள். தானத்தாரில் 7 குடிகள் ராயர் என்ற பட்டமும், வரிப்பத்தரில் 5 குடிகள் பண்டாரம் என்ற பட்டமும் பெற்றிருந்தார்கள். தானத்தார் வரிப்பத்தரிடையே முரண்பாடுகள் ஏற்படும் போது அதை தீர்ப்பதே வன்னிபத்தின் பணி. கிட்டத்தட்ட இதே நிர்வாக முறைமை கீழைக்கரையில் பேணப்பட்டதை மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் சொல்கிறது. அதிலுள்ள புவனேசர் கல்வெட்டின் படி திருக்கோவிலை திருத்தி கட்டிய மனுநேய கயவாகும் மன்னன் வடநாட்டு அதிபதிகளிடமிருந்து 7 ராயரையும் 40 திறவுகுடிகளையும் நாட்டிய பெண்களையும் பெறுகின்றான். அவர்களில் 7 ராயரையும் திரவியத்ததிபராகவும் இருபாகையாக மறையூரையும் தனது சந்ததிகளை முதன்மையாகவும் நியமிக்கிறான். பின்பு வரிப்பத்தரான பண்டார மரபினர் 5 மறையூருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அவன் 18 சிறைக்குடிகளும் கண்டகுடி எனும் காராளர் குலத்தின் தலைமையில் கோவிலில் ஊழியம் புரிய வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். 5 பண்டாரம், காராளர், அவர்களின் 17 சிறைக்குடிகள், அந்தனர்கள் ஆகிய 24 தன் கட்டளைகளை மீறினால் 7 நரகத்திலும் கிடப்பர் என்று ஆணையிடும் மனுநேய கயவாகு இந்த எல்லா ஊழியங்களும் செய்யும் குற்றம் குறைகளை தன் அமைச்சர்களான 3 படையாட்சி வணிபங்களும் 7 ராயரும் ஆராய்ந்து நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி தன் நகரான உன்னாசகிரிக்கு திரும்பினான். இதில் இருபாகை முதன்மை, வன்னிபம், 7 ராயர், 5 பண்டாரங்கள் என்பன நேரடியாகவே கோணேச்சர கோவிலுக்குரிய நிர்வாக அலகுகளாகும். திருக்கோவில் திருக்கோணேச்சரம் 2 இருபாகையாக அந்தனர்களை விளங்குகின்ற போதும் கோணேசர் கல்வெட்டின்படி கோணேச்சரத்தில் முதன்மை அந்தனர்களாக அமைய புவனேசர் கல்வெட்டின்படி திருக்கோவில் முதன்மையாக கலிங்ககுல வன்னிபம் அமர்கிறார். புவனேசர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் 7 ராயரை கோணேசர் கல்வெட்டில் உள்ள தானத்தாரின் 7 ராயராக இனங்கண்டு கொள்ளலாம். 5 பண்டாரங்கள் புவனேசர் கல்வெட்டில் வரிப்பத்தர் என்ற பெயரில் திருத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். வரிப்பத்தர் என்ற பெயர் ஆளப்படும் போதும் புவனேசர் கல்வெட்டில் தானத்தார் என்ற பெயர் ஆளப்படாமைக்கான சரியான காரணம் தெரியவில்லை. புவனேசர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் உன்னாசகிரி மன்னனான புவனேக கயவாகு கோணேசர் கல்வெட்டிலும் ஒரு கோணேச்சர அடியவனாக குறிப்பிடப்படுகின்றமை வரிப்பத்தர் வருகையை உறுதிப்படுத்தும்படி இன்றும் திருக்கோவிலுக்கு அப்பால் வரிப்பத்தான் சேனை எனும் இடப்பெயர் காணப்படுகின்றமை ஆகிய தகவல்களின் பின்னணியில் இச்செய்திகளின் வரலாற்று தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி கீழைக்கரையில் உருவான வரலாற்று இலக்கியங்களில் முக்கியமானவை மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம், நாடுகாட்டு பரவணி கல்வெட்டு, கழுதுவாலய கல்வெட்டு, சீர்பாத கல்வெட்டு இலக்கியங்கள், முக்குவர் கல்வெட்டு இலக்கியங்கள், கண்ணகி இலக்கியங்கள், சோனக வரலாற்று இலக்கியங்கள், குடிமக்கள் வரவு முதலிய இலக்கியங்கள் என்பனவாம். இவற்றில் நாடுகாட்டு பரவணி கல்வெட்டு பற்றி அடுத்து பார்க்கலாம். தொடரும்.